நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம், மங்களம், புனிதன், திவ்யா, பிரின்ஸ், உங்க நாலு பேருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
நாடு முழுவதும் வந்து லாக்டவுனில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது லாக்டவுன் வித்தியாசமாக இருக்கலாம் ஒரு மாநிலத்துக்கு மாநிலம், ஆனால் எல்லாருமே நம்ம லாக்டவுனில் இருந்துகிட்டு இருக்கிறோம். புனிதன், எப்படி உங்களுக்கு படுது இந்த லாக்டவுன் வழியாக நம்ம வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருப்பதாக உங்களுக்கு படுது?
பொதுவாகவே எல்லா விதமான மக்களும் சிரமத்துக்குள்ளாக ஆளாகி இருக்கிறார்கள். நோய் பாதிப்பு வந்து ஒரு பக்கம் இருக்க, மற்றபடி பொருளாதார வீழ்ச்சி, மனநிலை பாதிப்பு, மருத்துவமனைகளுக்கு தேவையான கருவிகள் வாங்குவது, பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்குவதெல்லாம் மிகவும் கடினமாக மாறி இருக்கிறது.
சரி, மங்களம், உங்களுக்கு எப்படி படுது?
இந்த லாக்டவுன் வந்து வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், ஏழை நாடுகள் எல்லாரையுமே வந்து பாதித்து இருக்கு. வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பழைய நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு அரசாங்கமும் மக்களும் பாடுபடுறாங்க. வளரும் நாடுகளிலும் இதே தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க பொருளாதார வீழ்ச்சி நிறைய இருக்கு. திரும்பி பழைய நிலைமைக்கு வருவது என்பது மிகவும் சவாலான விஷயமாக மக்களுக்கும் இருக்கு, அரசாங்கத்துக்கும் இருக்கு.
உங்களுக்கு எப்படிப்படுது?
குறிப்பா பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியா நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்றவங்க, அதாவது மனித இனமே வந்து ஒரு சோசியல் அனிமல், அதாவது நம்ம வந்து கூட்டமா வாழ்ந்துதான்
பழகியவர்கள், கும்பலாதான் போறது. சொல்லுங்க.
ஆமா, அதனால வந்து நம்மளுக்கு உளவியல் ரீதியாக பல பாதிப்புகள் இருக்கு. அது வந்து பொதுவான ஒரு அஞ்சு விதத்துல பாக்குறேன். ஒண்ணு வந்து மனதளவில் ஏற்படும் பாதிப்புகள், உடலளவில் ஏற்படும் பாதிப்புகள், பொருளாதார ரீதியாக வரும் உளவியல் பாதிப்புகள், பணியில் ஏற்படும் சிக்கல்கள் அதன் மூலம் வரும் உளவியல் பாதிப்புகள், அதே மாதிரி குடும்ப சூழல்ல ஏற்படும் பிரச்சனைகள் அதனால் வரும் உளவியல் பாதிப்புகள்னு பல பல விதமா நம்மளுக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சரி, திவ்யா.
என்னோட நினைப்புல கடந்த 9 மாசத்துல 6 மாசம் லாக்டவுன்லதான் பல நாடுகள் கடந்திருக்கு. இதுல பெருவாரியா பல பாதிப்புகள் நடந்தாலும் பல பேர் கத்துக்கிட்டாங்க, நிறைய கத்திருக்காங்க இந்த 6 மாத காலத்துல. ஒரு வாழ்க்கையில ஒரு 40 வயசு வாழ்ந்தாலும் ஒரு இந்த 6 மாத காலத்துல வித்தியாசமான அனுபவங்களை கத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா சமூக வாழ்வுன்னு சொல்லும் போது எல்லாரும் வெளிநாடு போறது அப்படின்லாம் நினைப்பாங்க. அது இந்த லாக்டவுனோட இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணனால வெறும் பிரயாணம் பண்ண முடியலன்றதுதான் பெரிய பாதிப்பு அப்படின்ற மாதிரி கருதி நடந்தது.
இப்ப இந்த கோவிட்னால மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் வயதானவர்கள் அல்லது சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது?
கண்டிப்பாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஏஜ்கேர் லாக்டவுன் நிறைய பண்றாங்க. ஸோ அதால அவங்க வந்து உறவினர்களை பார்க்க முடியறது இல்லை. அதால அவங்களுக்கு மென்டல் ரிலேட்டட்
குழந்தைகள் எல்லாம் அதிகமா பாதிக்கப்படலையா? அப்போ
குழந்தைகளோட பள்ளிகள் வந்து மூடப்பட்டு இருந்தாலும் அவங்க ஆன்லைன் லேர்னிங்ல அவங்களோட படிப்பை வந்து ஆஸ்திரேலியாவில கண்டினியூ பண்ண முடியுது.
குழந்தைங்களால எளிதா அடாப்ட் ஆக முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா
இப்போ எனக்கு 5 வயசு மகன் இருக்கான். இப்பதான் பள்ளிக்கூடம் திறந்த உடனே முதல் டேர்ம்லயே வந்து அவனுக்கு லாக்டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ஆன்லைன் லேர்னிங்ல அவனுங்க படிக்க அது அவனுக்கு முதல் ஒரு வாரம் கடினமா இருந்தாலும் இது ஒரு பழக்கம்ன்றதுனால அதுல வீடியோ பார்த்து இப்படி கத்துக்கணும்ன்றது அந்த பழக்கத்துல அவருக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது.
வயதுக்கும் பாதிப்பும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மனதளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப உதாரணத்துக்கு கவலை, படபடப்பு, ஆங்ஸைட்டி, ஏக்கம், மன உளைச்சல், தனிமையா இருக்கிறது, விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி அடைதல், ஒருவித பயம், அச்சம், எதிர்காலத்தை பற்றிய கவலை வந்து பொதுவா எல்லா வயதுக்கும் இருக்குது அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
சில பேர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இல்லையா, வேலை வந்து இழந்து போறது வந்து இப்ப குழந்தைகளோ அல்லது சின்னவங்களோ அப்படி இல்லை. அதுல வந்து
கண்டிப்பா அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் இதால மிகவும் பாதிக்கப்படுற மாதிரி தெரியல. நீங்க சொன்ன மாதிரி வேலையை இழப்பது, அதால வந்து வருமானம் இல்லாம போறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும்.
திவ்யா சொன்ன கருத்து வந்து இளம் பெற்றோர்களுக்கு வந்து மிகவும் கடினமான ஒரு காலம் தான் இது. எனக்கு வந்து வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க, பல்கலைக்கழகத்துல பயிலுறதுனால அவங்க வந்து வேலைக்கு போகவும் பல்கலை காரியங்களை கவனிக்கவும் அவங்களுக்கு அதுவே சரியா இருந்தது. ஆனாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வகுப்பறைகளுக்கு செல்ல முடியாத ஒரு பெரிய காரியம், பல்கலைக்கழகத்தின அவங்களுடைய உடன் பயிலக்கூடிய நண்பர்களை பார்க்க முடியாத இருக்கிறது, அப்புறம் நேரடியான வகுப்பு இல்லாததுனால மிகுந்த கவலையும் உண்டு.
பொதுவா பேருந்தை பிடிச்சிட்டு போவாங்க. இந்த முடியாதவங்க, ரொம்ப முடியாதவங்க, ஆனா ஏஜ்டு கேர்ல இருக்க மாட்டாங்க, தனியா அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் மெல்போர்ன் அந்த மாதிரி மற்ற நகரங்கள்ல இருக்காங்க. சில தெரிஞ்ச எனக்கு ஒரு 60 வயது மதிக்கத்தக்க இதெல்லாம் என் வீட்டு அருகில இருக்கிறவங்க, அவங்க அவங்க எப்பவுமே வந்து பேருந்து பிடிச்சிட்டு போயிட்டு பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் நேரம் செலவழிச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய கடினமா இருந்துச்சு இந்த நேரத்தை போக்க. அப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு இப்போ பேருந்து வழக்கமா போற, இப்ப மால்ல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணனால, ரெஸ்டாரண்ட்ஸ் லிமிட்ஸ் எல்லாம் எடுத்தனால கொஞ்சம் அவங்களுக்கு வசதியா.
இப்ப இந்த லாக்டவுன்னால இப்ப வெளியில போய் ஒரு திரைப்படம் சினிமா பாக்குறதோ, அல்லது வந்து கலாச்சார நிகழ்ச்சிக்கு போறதோ, அல்லது இந்த வார இறுதியில் நடக்கிற நம்ம நிறைய சங்கங்களோட நிகழ்ச்சிகளோ எல்லாமே காணாம போயிடுச்சு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க?
கலாச்சார விழாக்கள்னு பொறுத்த வரைக்கும் முன்னால பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் நாமளும் போய் பங்கேற்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வீட்ல இருந்து வெளியில போறோம்ன்ற ஒரு உணர்வோட இருக்கும். அது முதல்ல ஒரு 2 மாசம் ரொம்ப தடுப்பு தந்த விஷயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகியாச்சு. அதையும் கலாச்சார நிகழ்ச்சிகள், இப்ப ஃபண்ட் ரைசிங் நிகழ்ச்சிகள்லாம் ஆன்லைன்லயே நடத்துறாங்க, பரதநாட்டிய நிகழ்ச்சிகள்.
பட் அது உணர்வு பூர்வமா நம்ம போய் பாக்குறதுன்றது வேற விஷயம், அது நம்ம கம்ப்யூட்டர்ல பாக்குறதுன்றது வேற விஷயம். 20-25 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் ஒரு குடும்பமா நம்ம போயிருப்போமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு 10 வருடங்களாதான் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி இருக்கு. சோ பொருளாதாரத்துல ஒரு ஒரு மனிதன் வந்து இதால அஃபெக்ட் ஆகுறதுன்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் வந்து சைட் பெரிஃபரல் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளால தாங்கிக்க முடியும். நான் பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடையும் போது அந்த ஒரு குடும்பம் வந்து நடத்துறதுக்கான வாழ்வாதாரம் போயிடுறதால அதற்குரிய தாக்கம் தான் நிறைய இருக்கும் இதால, இந்த கோவிடால. அதுதான் ஒரு மிகப்பெரிய தாக்கமா இருக்கு.
என்னோட சொந்த விஷயத்த பகிரணும்னு விரும்புறேன். ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து இப்போ ஜாப் கீப்பர், ஜாப் சீக்கர்னு பல திட்டங்கள்ல கொண்டு வந்து ஒவ்வொரு 2 வாரத்துக்கும் $1,100 உதவித்தொகை தருவதாக அறிவிச்சாங்க. இந்த செய்தி படிச்ச உடனேதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாங்க வந்து தற்காலிக விசாவிலதான் இருக்கோம். இங்க வாழ்க்கையை ஓட்டுறது வந்து இந்த 2 வாரத்துக்கு ஒரு முறை வரும், கிட்டத்தட்ட $900 to $1,000 இதுலதான் நடத்துறோம். சோ இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மக்களோட அடிப்படை வசதிகளை கவனமா பார்த்துருக்காங்க,
முழுவதும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. லாக்டவுன் வாழ்க்கை எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற தலைப்பில் நாம் நடத்தும் பரிமாற்றம் நிகழ்ச்சி. கலந்து கொண்டிருப்பவர்கள் புனிதன், மங்களம், திவ்யா, பிரின்ஸ் ஆகியோர். இப்போ மருத்துவ ரீதியாக நிறைய பேர் எல்லாம் இப்போ எலக்ட்ரிக் சர்ஜரி, அல்லது வந்து சில பிளட் டெஸ்ட்டு, அல்லது வந்து இரத்த பரிசோதனை, அல்லது டாக்டர் போய் பார்க்குறது, இது மாதிரிலாம் நிறைய பேர் போகிறதில்ல அப்படின்னு வந்து ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நல்ல அதிகாரிகள் எல்லாம் வந்து கவலை வெளியிடுறாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது?
துறை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது மருத்துவத்துறையில வேலை செய்யறவர்கள் வந்து ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. அதாவது வேலையை விட வேலைக்காரர்களே முக்கியம். வேலைக்காரர்கள் நன்றாக இருந்தாதான் வேலை செய்ய முடியும். அவர்களே மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது எப்படி சரியான வேலையை செய்ய முடியும்?
சரி, இந்த இப்ப லாக்டவுன்னால வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு?
பணி அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
என்ன பணி?
பணி செய்யறப்போ, குறிப்பா வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்து பணி செய்யறப்போ நிறைய கவன சிதறல்கள் ஏற்படுது. இது வந்து எனக்கே இது நான் உணர்ந்தேன்.
கவனம் வீட்டுல இருக்கிறவங்களால உங்களுக்கு கவன சிதறல
எல்லாத்துனாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து கவனம் செலுத்துவதில் சிக்கல். அதே மாதிரி நம்மளுக்கு பொதுவா ஒரு மோட்டிவேஷன் குறையுது, ஊக்கம் வந்து குறைஞ்சு போயிருது வீட்டுல இருந்து பணி செய்யறப்போ. இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்துல வந்து தொடர்ந்து வீட்டுல இருந்து வேலை செய்யறப்போ ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலை வந்து பொதுவா வருது.
சொன்ன மாதிரி பணிச்சுமைன்ற விஷயத்துல பல பேருக்கு வேலை இழந்து இந்த மாதிரியான கஷ்ட நிலைமைகள்க்கு நடுவுல வீட்டுல உள்ள இல்லத்தரசிங்களுக்கு எல்லாம், பெண்களுக்கும் சரி இல்லத்தரசு எப்பவுமே
வீட்டுல சரி,
இல்ல இல்லத்தரசி அவங்களுக்கும் சரி இல்லத்தரசர்களுக்கும் சரி, பொதுவா வீட்டுல இப்ப எல்லாரையும் காலையில வேலைக்கு அமிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்குன்னு கிடைக்கும். அந்த நேரம்ன்றது இல்லாம இருந்தது, கொஞ்சம் அதிகமான அந்த ஒரு பாதிப்பு இருந்தது, கொஞ்சம் அதிக வேலைப்பளவும் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது. கம்ப்யூட்டர்ல ஏதாவது வேலை செய்யறாங்கன்னா அதுக்கான உதவியும் செய்யணும், அப்புறம் பசங்களும் படிக்கிறதுக்கு அவங்க கூடயும் நிக்கணும், இந்த மாதிரிலாம். இது வீட்டுல எனக்கு இல்லத்தரிசியா இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம், இது இன்னும் பெண்கள் சில பெண்கள் வீட்டுல இருந்து அவங்க அலுவலக பணியும் செஞ்சவங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்.
பொதுமக்கள் நோயாளிகள் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. முன்ன சொன்ன அந்த கேள்வி வந்து இந்த எலக்டிவ் சர்ஜரி அந்த மாதிரி காரியங்கள்லாம் அது நடைபெறாததுனால அந்த வலியை பொறுத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க. அது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எப்போ அறுவை சிகிச்சை நடக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது.
சிறு சிகிச்சைக்கு அட்மிட் பண்ணணும்னாலும் அந்த கோவிட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த ஒரு தாமதமும் ஒரு பெரிய மன உளைச்சல கொடுக்குது.
கண்டிப்பா
பயத்தை கொடுக்குது.
ஃபேமிலி வயலன்ஸ் குடும்பத்துல இருக்கும் பிரச்சனைகள் வந்து குறிப்பா இந்த காலகட்டத்துல ஜாஸ்தியா இருக்கு. அதாவது இந்த இடைவெளி அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்கும் தேவைப்பட்டு, ஐ திங்க் கணவன் மனைவியா இருந்தா கூட வேலைக்கு சென்று வருவது வந்து ஒரு நல்ல இடைவெளியை கொடுத்தது. இப்ப எல்லாம் ஒன்னா இருக்கிறப்போ இது வந்து பல விதமான குடும்ப சிக்கல்களையும் உருவாக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
லாக்டவுன்ல எல்லா மாநிலங்களையும் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த லாக்டவுன் வந்து முடிஞ்சா போதுங்கயா அப்படிங்கிற மாதிரி படுதா, அல்லது வந்து இல்லை இல்லை இது அப்படியே நீடிக்கட்டும், கொரோனா வைரஸுக்கான வேக்சின் அந்த தடுப்பூசி எப்போ வருதோ அது வரைக்கும் இதை வந்து பல்ல கடிச்சிட்டு நகர்த்திட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி படுதா? மெல்பர்ன்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி படுது? நீங்க தான் ரொம்ப கடுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க.
உண்மையா சொல்ல போனா இல்ல இது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல இது வந்து இது தொடர்ந்தால் பலவிதமான சிக்கல்கள் மக்களுக்கு ஏற்படும். பொருளாதார சிக்கல், பணியில சிக்கல், குடும்பத்துல சிக்கல், உடலளவில் பாதிப்புகள், மனதளவில் பாதிப்புகள். அதனால வந்து ஓரளவுக்கு இதுல இருந்து வெளியில வர்றது பெட்டர் அப்படின்னு தோணும்.
சரி மங்களம், உங்களை எப்படி படுது? எவனையுமே உள்ள விடுறது இல்லைங்கிற மாநிலத்துல குயின்ஸ்லாண்ட்ல வாழ்றீங்க, சொல்லுங்க.
கொரோனாவோட வாழ பழகிக்க வேண்டும் தான் நான் சொல்லுறேன். அப்படிதான் இந்தியால சொல்றாங்க, கொரோனாவோட வாழ பழகிக்கணும்னு சொல்லிட்டு லாக்டவுன் எல்லாம் எடுத்து விட்டாச்சு. அதே போலதான் இங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணமோ சப்ரஸ் பண்ணிட்டாங்க. எலிமினேஷன்ன்றது குவைட் பாசிபிள் கிடையாது நியூசிலாண்ட் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றத. கான்ட்ராக்ட் ட்ரேசிங் நல்லா ஓரளவுக்கு நல்லா வச்சுட்டு இருக்க விதத்துலயும் பார்டர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாதான் பொருளாதாரம் திருப்பி பழைய நிலைமைக்கு வரும், இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
புனிதன் சிட்னில இருக்கிறீங்க, சொல்லுங்க உங்களுக்கு எப்படிப்படுது?
இந்த காரியத்தை NSW வந்து ஓரளவுக்கு தளர்த்தி இருந்தாலும் தனி மனிதர் ஒழுக்க கட்டுப்பாடு வந்து ரொம்ப முக்கியமானதா தேவைப்படுது. அப்ப பொதுமக்களும் விதிகளை மீறாம கட்டுப்பாடுகளை வந்து கடைபிடிக்கணும். அரசு பணி செய்யறத வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டணும். அரசு ஊழியர்கள் செய்யறது, மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள், டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க பண்றவங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தினந்தோறும் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியுது, இந்த ஸ்டேட் பிரீமியர்ஸ பார்க்க முடியுது. சில நாடுகள்ல வந்து தலைவர்கள் இருக்கிறார்களானே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. நமக்கு அந்த வகையில ரொம்ப பாக்கியம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
ஒரு நுண்ணுயிரல் ஆராய்ச்சியாளரோட மனைவியா தடுப்பூசிகள் ஆராய்ச்சி இத பத்தி எல்லாம் கொஞ்சம் இது தெரிஞ்சனால, இது வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா மூலம் கொரோனா கிட்ட இருந்து முழுக்க தப்பிக்கணும்னா இந்த கட்டுப்பாடுகள் ஒழுங்குமுறைகள்லாம் இன்னும் ஒரு வருடம் அளவுக்கு நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நீங்க கட்டுப்பாடு பழகிட்டீங்க கொரோனாவோட இல்ல.
உங்க எல்லாரையும் மெல்பர்ன்ல கொண்டு வந்து விடணும் அப்படின்னு.
இது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா,
ஆனா இன்டர்நேஷனல் பார்டர்லாம் க்ளோஸ் ஆகுறதெல்லாம் இப்ப அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்து பார்த்து விட்டா நல்லது.
மிக்க நன்றி உங்களுக்கு. மிக்க நன்றி.
மிக்க நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.